السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, ஆமீன். சங்கையானவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபிகளை பின்பற்றியவர்களை தாபியன்கள் என்கிறோம். அந்த தாபியன்களுடைய வரலாற்று தொடரிலே சையதுனா ரபீஅத்துர் ரஈ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஹிஜ்ரி 51வது வருடம் முஸ்லிம்கள் மகத்தான வெற்றியை இஸ்லாத்திற்காக தேடி தந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடிமை தலைகளை உடைத்து சுதந்திர மனிதர்களாக மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும், இறைவனுக்கு செய்யப்படக்கூடிய லுல்மு என்ற ஷிர்கிலிருந்து மனிதர்களை அகற்றி ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படையிலே அவர்களை வாழச் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் சத்திய சஹாபாக்களாகிய பெருமக்கள் உலகெங்கிலும் பறந்து சென்று மார்க்கத்திற்கான அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எதிரிகளிடமிருந்து வந்தபோது அவர்களை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதன் காரணத்தினால் யுத்தம் நடத்த வேண்டிய நிர்பந்தமும் அவர்களுக்கு வந்தது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொன்னதோடு மாத்திரமல்லாமல், உலகெங்கிலும் வாழக்கூடிய உலகத்தினுடைய 8 திக்கிலும் வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழியை எடுத்துச் சொல்லி, மனித நேயத்தை எடுத்துச் சொல்லி, வாழ்வு என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துக் கூறி, பெண்ணுரிமை என்பது என்ன என்பதை பற்றி எடுத்துச் சொல்லி, அவர்களுடைய உரிமைகள், குழந்தைகள் மீது பாசம் காட்ட வேண்டும், பெரியவர்களின் மீதும் பெற்றோர்கள் மீதும் பரிவும் அன்பும் காட்ட வேண்டும், மனைவியினுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்பது குறித்து இஸ்லாம் சொல்லிய விரிவான கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொன்ன போது பழைய மூட்டிகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அதை எதிர்த்தார்கள். இறைவனை வணங்க முடியாது என்று தர்க்கம் பண்ணினார்கள். அதையெல்லாம் உடைத்து அவர்களோடு யுத்தம் நடத்த வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டது. அதே போன்று மனித நேயம் புதைக்கப்பட்டு மனிதர்களினுடைய உரிமைகள் சிதைக்கப்பட்டு அவர்கள் சங்கடப்படுத்தப்பட்டு அவர்களை அடிமை தலை என்ற விலங்கிலே அவர்களை கட்டி வைத்து அநீதம் இழைத்துக் கொண்டிருந்த மக்களை தண்டித்து அல்லது அவர்களுக்கு நல்ல போதனைகளை எடுத்துச் சொல்லி மனித உரிமைகளை பேண வைப்பதற்காக வேண்டியும் பல யுத்தங்கள் நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்ட யுத்தங்களில் சஹாபிகளோடு தாபியன்களும் பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த வகையிலே ஹுராசான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே, சிஜிஸ்தான் பகுதி போன்றவைகளை எல்லாம் வெற்றி கொண்ட சையதுனா ரபீஅ இப்னு ஜியாதினில் ஹாரிஸி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த தோழர், அவர்கள் இது போன்ற பகுதிகளை வெற்றி கொண்டு மக்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய படை சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்கென்று சொந்தமான ஒரு அடிமை ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் ஃபர்ரூக். அவங்களுக்கு ஹிதுமத் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிமைகள் அன்றைய காலத்தில் இருந்தார்கள் என்றால் அடிமைகளை கூட இஸ்லாம் எப்படி வைத்திருந்தது, நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிமை தலையையே உடைத்து எறிந்தது. அந்த அடிமைகள் தங்களுடைய கையில இருக்கும் பொழுதும் கூட அவர்களுடைய உரிமைகள் எப்படி பேணப்பட வேண்டும் என்ற பாடத்தை போதித்தது. சைதுனா ரபியா இப்னு ஜியாதின் அல் ஹாரிதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அடிமையாக இருந்த ஃபர்ரூக் அவர்கள் கூட எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்றால் தன்னுடைய மகனை போன்று இருந்தார்கள். அந்த சஹாபியினுடைய மகனை போலதான் அவங்க இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டோடு அவர்களை வளர்த்து வந்தார்கள். சிஜிஸ்தான் போன்ற பகுதிகளை வெற்றி கொண்டு அற்புதமான வெற்றிகளை இஸ்லாமியத்திற்கு சமர்ப்பித்தவர்கள் சைதுனா ரபியா இப்னு ஜியாதின் அல் ஹாரிதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க பல இடங்களுக்கு யுத்தங்களுக்காக சென்றார்கள். தௌஹீதினுடைய கொடியை உலகெங்கிலும் எடுத்து நிறுத்தினார்கள், ஏகத்துவ கொடியை. அதுபோன்று துருக்கியை தாண்டி மத்திய ஆசியாவினுடைய பகுதிகளுக்கும் சென்று அவர்கள் அங்கே மார்க்கத்தை எடுத்து போதித்தார்கள். துருக்கிக்கும் மத்திய ஆசியாவிற்கு செல்வதற்கும் இடையிலே இந்த அரபு பகுதியிலிருந்து நிறைய நதிகள் குறுக்கிட்டது. அந்த நதிகளை எல்லாம் தாண்டி அவர்கள் அங்கே கால் பதித்து இஸ்லாமிய கொடியை அவர்கள் என்ன செய்தார்கள், நிறுவினார்கள். இந்த இடங்களில் எல்லாம் செய்தனா ரபியா ரழியல்லாஹு தஆலா அந்த சஹாபியோடு ஃபர்ரூக் என்பவங்களும் இருந்தாங்க. அவங்க ஒரு தாபி, ஃபர்ரூகும் சேர்ந்தே போறாங்க, எல்லா இடங்களுக்கும் போறாங்க. அவங்க தன்னுடைய தந்தையோடு இணைந்த மகன் போன்று சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு நதியை கடந்து சென்றதற்கு பிறகு மத்திய ஆசியாவினுடைய பகுதிக்கே வந்துட்டாங்க. ரபி இப்னு ஜியாதின் அல் ஹாரிதி ரழியல்லாஹு தஆலா அந்த சஹாபி, அவங்களோட ஃபர்ரூகும் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நோக்கம் இந்த பகுதிக்கு வந்து சேர வேண்டும் என்பது நிறைவேறியதற்கு பிறகு அங்க வந்தாங்க. அந்த ஆற்றை கடந்து வெளியே வந்ததற்கு பிறகு அந்த கரையிலிருந்து கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அவர்கள் தன்னுடைய அந்த ஃபர்ரூகை அடிமையை அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, ஃபர்ரூக், இனிமேல் எனக்கு நீங்கள் அடிமை அல்ல. அடிமையாக இருந்த காலத்திலும் என்னுடைய பிள்ளையை போல நீங்க இருந்தீங்க. இனிமேலும் கூட எனக்கு நீங்கள் அடிமை இல்லை, நான் உங்களை உரிமையிட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னிடம் இருந்த தனக்காக யுத்தத்திலே கிடைத்த நிறைய பொருட்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாங்க. ஃபர்ரூக் அவர்களிடத்திலே கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நீங்கள் சுயமாக சுதந்திரமாக வாழுங்கள் என்று சொல்லி பல யுத்தங்களிலே கலந்து கொண்ட ஃபர்ரூக் அவர்களும் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய நோக்கமும் நாட்டமும் ஃபர்ரூக் அவர்களுடைய சிந்தை எல்லாம் மதீனா ஷெரீஃபை நோக்கி இருந்தது. நாம் அங்கே செல்ல வேண்டும், அங்கே போய் நாம் குடியிருக்க வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊழிலேயே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தது. அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏறக்குறைய 30 வயது. இவர்கள் உரிமையிட்ட 2 ஆண்டு காலத்தில் சைதுனா ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிதி ரழியல்லாஹு தஆலா அந்த சஹாபி அல்லாஹ்வினுடைய திரு சமூகம் போய் சேர்ந்துட்டான். அதற்கு பிறகு ஃபர்ரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா ஷெரீஃபை நோக்கி வந்தார்கள். அந்த புனிதமான மண்ணிலே காலடி எடுத்து வைத்து அந்த மண்ணிலே அவர்கள் நுழைந்த போது அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நிம்மதி கிடைத்தது, ஒரு அற்புதமான மன நிறைவும் எனக்கு கிடைத்தது. நேராக புனிதமான மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்அத்துகள் தொழுதுவிட்டு மாமன்னர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவிலே நின்று மனநிறைவோடு நான் ஜியாரத்தை செய்து, நாயகமே, இந்த மண்ணிலே நான் வாழ வேண்டும் என்று வந்திருக்கிறேன், என்னுடைய எண்ணங்களையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி வைப்பதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்பது போன்ற பிரார்த்தனைகளோடு வசீலாவோடு அந்த மண்ணிலே ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பல இடங்களில் தேடி பார்க்கிறாங்க, கடைசியில மதீனா ஷெரீஃபினுடைய மையப்பகுதியில நடுப்பகுதியில் ஒரு வீடு கிடைக்கிறது. மஸ்ஜிது நபவியிலிருந்து சற்று தூரமாக இருந்தாலும் கூட மதீனாவிலேயே தனக்கு ஒரு வீடு கிடைக்கிறது என்றதும் சந்தோஷமாக இருந்தது. அதை வாங்கினாங்க. கையில நிறைய காசு இருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த காசு அவர்களுடைய எஜமானனாக இருந்த அந்த சஹாபி ரபியா இப்னு ஹாரிது ரழியல்லாஹு ரபியா இப்னு ஜியாத் அல் ஹாரிதி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அள்ளி வழங்கிய அந்த செல்வம், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு நிறைவான செல்வத்தை கொடுத்தது. அந்த அடிப்படையில் ஒரு வீட்டை என்ன செய்தார்கள், வாங்கினார்கள். அதற்கடுத்து அவர்களுடைய நோக்கம் ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்ணை மனம் முடிக்க வேண்டும். வயசு 30 வயசு ஆகுது, 30 வயசு ஏறக்குறைய. ஒரு நல்ல ஒரு பெண்ணை, நல்ல குண ஒழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளிலே இறங்கினார்கள். சில நாட்களில் அவர்களுடைய விருப்ப பிரகாரம் ஒரு அற்புதமான அழகு நிறைந்த ஒரு சாலிஹத்தான பெண் அவங்களுக்கு கிடைச்சது. மன வாழ்க்கையை துவங்கினார்கள். அழகான ஒரு மன வாழ்க்கை, மன நிறைவானது, முற்றிலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருவரும் வாழ்கிறார்கள். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் மதீனா ஷெரீஃபில் இருந்து யுத்தத்திற்காக செல்லுங்கள் என்ற பிரச்சாரங்கள் தொடுக்கப்பட்டது. பல இடங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமியத்திலே நடத்தப்பட்ட யுத்தங்களில் பெரும்பாலும் தற்காப்பு யுத்தங்கள், ஊரையும் மார்க்கத்தையும் தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்டது, அல்லது அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக, அசிங்கங்களையும் அட்டூழியங்களையும் ஒழிப்பதற்காக நடத்தப்பட்ட யுத்தங்கள் தான் அவைகள். அந்த யுத்தங்களிலே கலந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே ஷஹீதானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு சொல்லும் பொழுது அந்த யுத்தத்திலே மரணித்தவர்களை மூத்தானவர்கள் கூட என்று நீங்க சொல்லக்கூடாது, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருமறையிலே அருளுகிறான். இந்த போதனைகள் எல்லாம் அங்கே மதீனா ஷெரீஃபினுடைய பள்ளிகளிலே முழங்கப்படுகிறது. ஒரு நாள் ஃபர்ரூக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு ஜும்மாவுக்காக சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்றிருந்த போது அங்கே இருந்த இமாம் ஒரு அழகான பயானை வாழ்வை செய்கிறார்கள். அதை இதயத்தை தொடுகிறது. அல்லாஹ்வினுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்காக நீங்கள் புறப்படுங்கள், அதிலே உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எத்தகையது, எவ்வளவு மகத்தானது, மாண்பானது என்பதை குறித்து எல்லாம் அங்கே அற்புதமான ஒரு பிரச்சாரத்தை அங்கே இமாம் செய்கிறார்கள். அதை கேட்டதும் இவர்களுக்கு கல்வியில ஒரு உறுதி வந்துருச்சு, நாம எப்படியும் மீண்டும் அந்த யுத்தத்தில் கலந்துகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த உறுதியோடு ஜும்மா துளையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி வீடத்தில் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஜும்மாவுக்கு சென்றிருந்த போது அந்த ஜும்மாவிலே சங்கைக்குரிய இமாம் அவர்கள் மிக அற்புதமான அழகான ஒரு வாழ்வை செய்தார்கள், அது என்னுடைய இதயத்தை தொட்டது. ஏற்கனவே இது கொஞ்ச நாளாக என்னுடைய உள்ளத்திலே யோசனையில் இருந்தது, இருந்தாலும் இப்படி ஒரு இளம் மனைவியை பிரிந்து செல்வது சரியா என்று கூட நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைய இந்த பிரச்சாரம் என்னுடைய கல்வை தொட்டு எப்படியாவது அந்த யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன், இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன போது இன்ஷா அல்லாஹ் நான் நாளையே புறப்படுகிறேன் என்று அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, ஃபக்காலத்துல யா அபா அப்துர் ரஹ்மான், நீங்க புறப்படுறது சரி, லிமன் தத்துருக்கு நீ ஒத்தத்திற்கு ஹாதல் ஜனீன் அல்லதி அஹ்மிலுஹு பைன ஜவானிஹை ஃப அந்த ரஜுலுன் கரீபுன் அனில் மதீனா லா ஹலக ஃபீஹா வல ஆஷிரா. என்னுடைய அருமை கணவரே, நீங்க போறத ஒண்ணு நான் தடுக்க இல்ல, அது அல்லாஹும் அவனுடைய திருத்தூதரும் விரும்பிய வழியிலே நீங்கள் செல்கிறீர்கள், அது எனக்கும் பிரியம்தான். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் இந்த ஊரிலே இல்லை, மதீனா ஷெரீஃபில் இல்லை. இந்த நிலையிலே என்னையும் என்னுடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளையையும், அவன் குழந்தை உண்டாயிருக்கிறான், யாரிடம் நீங்கள் ஒப்படைச்சிட்டு போக போறீங்க, என்னுடைய வயிற்றுல குழந்தை இருக்கு, இப்படிப்பட்ட நிலையில் என்னை நீங்க விட்டு செல்வதாக சொல்கிறீர்களே, யாரிடத்தில் என்னை ஒப்படைக்க போகிறீர்கள், நீங்க ஊரை விட்டு போயிடுவீங்க, ஆனால் உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் மதீனா ஷெரீஃபில் இல்லை, இந்த நிலையிலே எப்படி நடந்து கொள்வது என்று சொன்ன போது ஃபர்ரூக் அவர்கள் சொன்னார்கள், அத்துருக்கு லில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதுகாப்பிலும் நான் உன்னை விட்டு செல்கிறேன் என்று சொன்ன போது சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை மனைவியே, நான் சும்மா போகல, எனக்கு என்னுடைய எஜமானனாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருத்தூதர் தோழர் ரபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு நிறைய செல்வத்தை அள்ளி தந்தான், அவங்க என்ன தன்னை பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க, அதனால இருந்த பொருளையெல்லாம் அள்ளி என்று கொட்டிட்டாங்க. இன்று நான் இந்த வீடெல்லாம் வாங்கியதற்கு பிறகு இப்ப என் கையில இருக்கக்கூடிய காசு எவ்வளவு தெரியுமா, இப்ப இருக்கிறது 30,000 தங்க காசுகள் தீனார்கள் இருக்கு, இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்பு. இதை நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரத்திலோ தொழிலிலோ முதலீடு செய்தால் அதிலிருந்து நியாயமான வரக்கத்தான செல்வம் வந்து கொண்டிருக்கும், இது அப்படியே இருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய லாபமே ஒரு பெரிய தொகையாக இருக்கும், அது உங்களுக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் தேவையை விட அதிகமாக இருக்கும், அந்த லாபமே தேவையை விட அதிகமாக இருக்கும். ஆக ஒருவேளை நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய நாட்ட பிரகாரம் நான் திரும்பி வந்தால் சாலிமன் கானிமன் யுத்தக்களத்திலிருந்து நான் திரும்பி வருவேனேயானால் ஆம் இன்ஷா அல்லாஹ் நாம் சிறப்பாக அதை தொடர்ந்து நாம் வாழலாம், அந்த செல்வம் நமக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை நான் விரும்பக்கூடிய ஔ யர்சுகுனி அல்லாஹு ஷஹாதத் அல்லதி அதமன்னாஹா, நான் நாடி இருக்கக்கூடிய விரும்பி இருக்கக்கூடிய அந்த ஷஹாதத், ஷஹீதாக வேண்டும் என்று நான் நாடி இருக்கிறேன், அது எனக்கு கிடைத்து விட்டால் இந்த பொருளினுடைய லாபத்தை வைத்து நீங்க பிள்ளைய என்ன செஞ்சுக்கிட்டு போலாம், வளர்த்துட்டு போலாம், நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், ஒரு நியாயமான ஒரு பெருந்தொகை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றுட்டாங்க. அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. போனதற்கு பிறகு கொஞ்ச காலத்தில் இந்த செய்யிதா அருமையான ஒரு பெண்மணி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறான். அழகுண்டா அவ்வளவு அழகு பொலிவு, அதுவும் வளர்கிறது, ஒரு வயசு, ரெண்டு வயசு, மூணு, நாலு வயசு வந்து அதற்கு பிறகு அது வளர்ந்து கொண்டே வருகிறது. குரானை ஓத வைக்கிறார்கள், படிக்க வைக்கிறாங்க, மார்க்க தீனுடைய கல்விகளை எல்லாம். அந்த குழந்தையும் அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாள் ஆக ஆக அந்த குழந்தையினுடைய அழகும் வளர்ச்சியும் பண்பும் ஒழுக்கமும் கண்ணியமும் மிகச்சிறப்பாக இருந்தது. சாலிகான ஒரு அருமையான குழந்தையாக வளர்த்துவிட வேண்டும் என்ற உறுதியோடு அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை அழகான பிள்ளையாக, பார் போற்றும் பிள்ளையாக, இந்த உலகமே அவர்களை வாழ்த்தக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்வும் ரசூலுக்கும் பொருத்தமான பிள்ளையாக, அவரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நிறைந்த பயன் கிடைக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா வளர்க்கணுங்கிற அடிப்படையில் அந்த தாயார் உஸ்தாதுமார்களுக்கு, முஅல்லிம்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. செல்வத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க. அன்றைய காலத்திலாம் அப்படிதான் அள்ளி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைய சாலிகான பிள்ளையா வளர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய செலவு செஞ்சாங்க. அப்படியே அள்ளி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நியாயமான தர்மம். இந்த பிள்ளையும் வளர்ந்தது பிறகு அதுவும் கையில தாராளமாக தன்னுடைய உஸ்தாத்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தாராளமாக கொடுக்க ஆரம்பிச்சது. வாலிப வயதை அடைந்தது. அடைந்து குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளில் பல்லாயிரக்கணக்கான ஹதீதுகளை இதயத்திலே சுமந்து குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் அல்லாஹும் ரசூலும் விரும்பிய வழியிலே விளக்கம் சொல்லக்கூடிய மாபெரும் ஞானியாக, ஃபகீஹாக, வரவை என்று சொல்லக்கூடிய பேணிக்கை மிகுந்தவர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, மதீனாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அறிஞராக, ஆலிமாக அந்த பிள்ளை வளர ஆரம்பித்தது. சங்கையான பெருமக்களே, அதோடு மாத்திரமல்ல, அங்கிருந்த மூத்த சஹாபாக்களிடத்திலே மார்க்க கல்வி அவர்கள் கற்றார்கள். அந்த பிள்ளை கற்றது. அதோடு மாத்திரமல்லாமல் தாபியன்களிலேயே மூத்த தாபியன்கள் பல பேர் இருந்தாங்க. சஹாபிகள் சீனா அனஸ் இப்னு மாலிக், ஹாதிமு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹாதிமாக இருந்த அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பாடம் படித்தார்கள். தாபியன்களிலே மிக உன்னதமான தாபிகளாக, மூத்த தாபிகளாக இருந்த சயீத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்ஹூனுல் ஷாமி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸலமத் இப்னு தீனார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெருமக்களிடத்திலாம் கல்வியை கற்றாங்க. என்ன, இரவும் பகலுமாக அந்த மார்க்க ஞானத்தை கற்பதிலேயும் கற்றுக் கொடுப்பதிலேயும் முழுமையாக செலவிட்டார்கள். அதனால் உடல்ல சோர்வு ஏற்பட்டாலும் அவங்க பார்க்கறது இல்லை. முழுமையாக என்ன செய்து விட வேண்டும், கல்வியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இரவு பகல் பாராது அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்களுடைய சில ஆக்களுடைய நண்பர்கள் சொன்னார்கள், என்ன நீங்க கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிடலாமே, இரவும் பகலுமாக நீங்கள் கல்வியிலே முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாமே என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, எங்க ஷேக்மார்கள் எனக்கு கற்றுத்தந்த சஹாபிகளும் தாபியன்களும் சொல்லி இருக்கிறாங்க, நீ உன்னை முழுமையாக அந்த இல்முக்கு கொடுத்தால்தான் அந்த இல்மு கொஞ்சத்தை உனக்கு தரும். இல்மினுடைய கொஞ்சம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ உன்னை முழுமையாக கொடுக்கணும். கொஞ்சத்தை பெறதுக்கே நம்ம முழுமையாக கொடுக்கணும் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சத்தை கொடுத்தா இல்முல என்ன கிடைக்க போகுது, எனவே நான் அதற்காக அர்ப்பணிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அதற்கு பிறகு அப்படியே அவர்கள் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். நாளாக நாளாக ஹத்தர் தஃபஅ திக்ருஹு வ பஸக நஜ்முஹு வ கஸ்ர இஹ்வானுஹு, அவர்களுடைய சீத் என்று சொல்லக்கூடிய பெருமையும் சிறப்பும் கண்ணியமும் அப்படியே மதீனாவிற்கு வெளியிலும் பரவ ஆரம்பித்தது. இப்படி ஒரு இளைஞராம், ரொம்ப அற்புதமான அறிஞராம். எந்த அளவிற்கு என்றால் பெரும் பெரும் ஞானிகள் எல்லாம் அவர்களிடத்தில் போய் பாடம் படிக்கிறார்களாம் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய பெருமை வளர்ந்து கொண்டிருந்தது, அவர்களுடைய அறிவும் வளர்ந்து கொண்டிருந்தது, அவர்களுடைய ஆற்றலும் வளர்ந்து கொண்டிருந்தது. அல்லாஹு தஆலா அவர்களை மேன்மையும் கண்ணியும் படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார். இது இப்படியாக சென்று கொண்டிருந்தது. அதே சமயத்துல வாலிப வயது அடைஞ்சாங்க, கல்யாண வயசு அடைஞ்சது, அவங்க அம்மா ஒரு நல்ல சாலியான பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. இது இப்படி இருக்கு. வாப்பாக்காரங்க ஃபர்ரூக் அவங்க எங்க போனது, என்ன ஆயிடுச்சு அப்படிங்கறதே அவர்களுக்கு தெரியல. அவர்கள் யுத்த களத்திற்காக செல்கிறேன் என்று சென்று நீண்ட காலமானதற்கு பிறகும் இன்னும் திரும்பவில்லை. ஒரு கட்டத்தில் ஒரு செய்தி வருகிறது, ஃபர்ரூக் அவர்கள் எதிரிகளினுடைய கையிலே அவர்கள் கைதியாக சிக்கிக் கொண்டார்கள் என்று ஒரு தகவல் வந்தது. இன்னொரு காலத்தில் இல்ல, அவங்க கைதியாலாம் இல்ல, மாறாக அவங்க இன்னும் யுத்த களத்துல தான் இது இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தர் வந்து சொன்னார், இல்ல இல்ல அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க, அவங்க விரும்பின மாதிரி ஷஹீத் ஆயிட்டாங்க என்று. இப்படி மூன்று கவுல்கள் சொல்கள் வந்து சேர்ந்தது. ஆனால் எது என்று தெரியல. ஆனால் ஷஹீத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னதும் இவங்களுக்கு கொஞ்சம் தாய்க்கு தன்னுடைய அந்த மனைவிக்கு சங்கடம் இருந்தது. பிள்ளைய பார்த்திருக்கலாமே என்று, பிள்ளைய பார்க்காம போயிட்டாங்களே என்ற ஒரு வேதனை இருந்தாலும் கூட, அல்லாஹுக்காகவும் அவனுடைய திருத்தூதருக்காகவும் என்னுடைய கணவர் உயிரை இழந்திருப்பார்களே, ஆனால் அது மிகப்பெரிய பரக்கத்தானது, பாக்கியமானது. அல்லாஹுவே எனக்கு பொறுமையையும் தந்து என்னுடைய பிள்ளையை, பிள்ளையோடு நானும் சிறப்பாக உன்னுடைய ஹபீபினுடைய இந்த ஊரிலே வாழ்வதற்கு நீ விரும்பிய, உன்னுடைய ஹபீபு விரும்பிய வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய் என்று அல்லாஹுவினுடைய பொறுப்பிலே விட்டுவிட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறையது கல்யாணமெல்லாம் நடந்து விட்டுட்டு போய், ஃபர்ரூக் ரதியல்லாஹு அன்ஹு விட்டுட்டு போய் 30 வருஷத்துக்கு பிறகு அந்த மதீனா ஷெரீஃபில் ஒரு மனிதர் நுழைகிறார். அவங்க வேற யாரும் இல்லை, ஃபர்ரூக் தான், ஹயாத்தை தான் இருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு பிறகு வராங்க. இப்படி மதீனா ஷெரீஃபிலே வந்து நுழையும் பொழுது மதீனாவினுடைய அந்த ஊர் அமைப்புகள் எல்லாம் மாறிப்போய் இருக்கிறது. 30 வருடத்துக்கு முன்னால் பார்த்த மதீனா மாதிரி இல்லை. நிறைய கடைகள் வந்திருக்கிறது, மக்கள் ஜனத்தொகை அதிகமாகி இருக்கிறது, வீடுகள் விரிவாகி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார்கள். இஷாவுடைய நேரம் அது, இஷாவுடைய தொழுகையும் முடிந்து விட்டது. நேராக மஸ்ஜிது நபவிக்கு சென்றார்கள், தொழுதார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்து விட்டு அவர்கள் நேராக என்ன தன்னுடைய இல்லம் நோக்கி செல்றாங்க. இப்ப அவங்களுடைய சிந்தனையில கற்பனைகள் இருக்கிறது, என்ன ஆச்சு, நம்முடைய மனைவி ஹயாத்தா இருக்கிறாங்களா, மூத்தா இருக்கிறாங்களா, ஒன்னும் தெரியாது. பிள்ளையை பெற்றெடுத்தாங்களா இல்லையா அது தெரியாது. அந்த பிள்ளை பெற்றெடுத்தால் ஆனா பெண்ணா, என்ன ஆகிவிட்டது, என்ன நடந்திருக்கிறது, ஏது என்று எதுவுமே புரியாமல் பல சிந்தனைகள், அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா என்றெல்லாம் பல சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டே கற்பனையோடு தான் வாங்கிய அந்த வீட்டினுடைய பகுதியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதில் இருந்து நேராக சென்று அது கடைசியில் பார்த்தா அந்த வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளுடைய ஏறக்குறைய இஷாவெல்லாம் தொழுது முடிச்சு சாப்பாடு முடிஞ்ச நேரம், ஆனா வீட்டுடைய கதவு திறந்துதான் இருக்கு, நிலவு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தாங்க, தான் ஊடுதாங்கிறதுக்காக 30 வருஷத்துக்கு முன்னால, இப்ப தான் ஊடா இல்லையா அல்லது வேற யாருக்கும் அது விற்கப்பட்டதா, அவங்களாம் இருக்கிறாங்களே தெரியல, ஆனால் அந்த சிந்தனையிலே இருக்கிறாங்க, நாம வாங்கின வீடு தானே என்ற சிந்தனையில் வேற எந்த சிந்தனையும் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாச்சு. நுழைந்து அங்க உள்ள நுழைந்து இப்படியே பாக்குறாங்க, உள்ள யாரோ வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வீட்டுல உள்ள ஒரு ஆள் அங்கிருந்து வந்து பாக்குறாரு. ஒரு மனுஷங்க நின்றுகிட்டு இருக்கிறாரு, அவரு கோபம் வந்துடுச்சு, என்ன நீங்க யார் என்று நினைத்துக் கொண்டு இந்த வீட்டுக்குள்ள ஒரு சலாமும் சொல்லவில்லை, கலாமும் இல்லாமல் திடீரென்று நீங்கள் ஒரு அந்நியர் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வரலாம் என்று சட்டையை பிடிக்கிறாங்க. சட்டையை பிடிச்சி நீங்க யா அதுவல்ல அல்லாஹ்வுடைய எதிரி, நீங்க உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுங்கள், எப்படி என்னுடைய வீட்டுக்குள்ளே வரலாம், இது ஷரியத்திற்கு முரண்பட்டது. அவங்க சொன்னாங்க, இது நான் அதுவுல்லா இல்ல, நான் அல்லாஹ்வுடைய எதிரிலாம் இல்ல, இது நான் வாங்கின வீடு. அவங்க சொன்ன, நீ வாங்கின வீடா, சுபஹானல்லாஹ், இது எங்களுடைய வீடு, நீங்க யாருன்னே தெரியல, நீங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இருவருக்கும் இடையில தர்க்கம் அதிகமாகி சத்தம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இனி பக்கத்து வீட்டு உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, என்ன இது, யாரு இந்த மனுஷன், யாரு இந்த புள்ள, ஆளு சண்டை பிடிச்சிட்டு இருக்க, அந்த ஆளோட சேர்த்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே, என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க சொல்ற அந்த ஃபர்ரூக் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களே என்ன தெரியலையா, நான் தான் ஃபர்ரூக், 30 வருடத்திற்கு முன்பாக இந்த வீட்டை வாங்கி நான் திருமணம் முடித்து என்னுடைய மனைவி அவர் குழந்தை உண்டாகி இருந்தார், அவளை வைத்து விட்டு அல்லாஹ்வினுடைய பாதையில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய பாதையில் நான் புறப்பட்டு சென்றேன், நான் சில வசதிகளை செய்து கொடுத்தேன், நான் வாங்கிய வீடு, ஆனால் இவர் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு என்னுடைய வீடு என்று அவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டவனே அவங்க யாருக்குமே ஃபர்ரூக தெரியல, எல்லாம் புது ஆட்களா இருக்கிறாங்க, ஏன்னா இருந்தவங்க மூத்தா இருக்கலாம், வேற ஆட்கள் இந்த இடங்களுக்கு வந்திருக்கலாம், அவங்க யாருக்குமே தெரியல, இப்படி முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ யார் ஃபர்ரூகுங்கிறாங்க, 30 வருஷம்ங்கிறாங்க, அந்த கதையே புரியல, எல்லாரும் திகைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் வீட்டினுடைய உட்பகுதியில ஒரு கேமரா ரூம் இருக்கு, அந்த ரூமில் இருந்து ஒரு கதவு சப்தத்தை கேட்டு அங்க ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, தூங்கிட்டு இருந்தவங்க எழம்புறாங்க. எழம்பி பார்த்த ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள். பார்த்து திகை நில ஒளியிலே இருவருடைய முகத்தையும் பார்த்து திகைத்து போய் நிற்கிறார்கள். இங்கிருந்து சப்தம் கொடுக்கிறார்கள், எபினி என்னுடைய மகனே, நீ யாருடைய சட்டையை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், வீடு அது உங்க வாப்பா அப்படின்னா. அவங்க வீடுதான் எல்லாரும், அவங்க உமாவும் மகனும் தான் அங்க இருக்கிறாங்க, மருமகளும் இருக்கிறாங்க. என்னுடைய அருமை மகனே, அது யாரும் இல்லப்பா, உன்னுடைய வாப்பா, உன்னுடைய தந்தை தான் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதும் அப்படியே திகைச்சு போன அந்த பிள்ளை, என்ன மன்னிச்சிருங்க வாப்பா என்று சொல்லி அப்படியே கட்டி அணைத்து வாப்பாவினுடைய கரத்தை முத்தமிட்டு கழுத்தை முத்தமிட்டு கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அங்கிருந்து சொன்னாங்க, யாபா அப்துர் ரஹ்மான், உங்க பிள்ளைதான் அது, உங்க பிள்ளைதான் அவர், அவரோட தான் நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க என்ன. அந்த பெண் சொன்னதும், எம் பிள்ளையா, எவ்வளவு அழகான பிள்ளையாக இருக்கிறது, அவர் பேசின பேச்சிலே நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அந்த பெண்மணி அங்கிருந்து சொல்றாங்க, என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களே, இது வாப்பாவும் மகனும் தான் தெரியாம இது நடந்துருச்சு, இப்ப விஷயத்தான் நீங்க விளங்கிக்கிட்டீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்தை செய்வானாக, நீங்க தயவுசெய்து இந்த இடத்த விட்டு உங்களுடைய இல்லங்களுக்கு சென்றதும் அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உள்ள வந்தாங்க, மூணு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. இதான் உங்க மருமகள் என்று சொன்னது, அப்படியா எம் மருமகளா, கல்யாணம் ஆயிடுச்சா என் பிள்ளைக்கு என்றெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு மருமகளையும் மகனையும் ஒரு இடத்திலே அவர்களுடைய ரூமிலே விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியோடு வந்து பேசுகிறார்கள். வந்து பேசினால் பழைய கதைகள், நடந்த காலங்கள் நடந்தது என்ன, நான் யாரோடெல்லாம் யுத்தம் கலந்து கொண்டேன், எந்த சஹாபியெல்லாம் கலந்து கொண்டார்கள், எவ்வளவு பெரிய தாபியன்களை எல்லாம் நான் சந்தித்தேன் என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். பேசிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இப்போதும் எனக்கு கனிமத்து பொருளாக ஒரு நியாயமான பொருள் எனக்கு கிடைத்திருக்கிறது, அதையும் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே 30,000 தங்க காசுகளை தீனார்களையும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், இப்ப அது அப்படியே இருக்கும், ஏன்னா அது உங்களுக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை நம்ம ஏதாவது போட்டிருந்தா அதுல இருந்து ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு கிடைத்திருக்கும், இன்னும் அதிகமாகி கூட இருக்கலாம். இப்ப நான் கொண்டு வந்திருக்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்து நாம் ஒரு தோட்டம் துறவுகளை வாங்கி கொண்டு, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் வயதாகி விட்டது, பலகீனமாகி விட்டது, என்னுடைய வயசு 60 தாண்டிடுச்சு, அவங்களுக்கு நியாயமான 50 வயசு ஆயிடுச்சு, இந்த நிலையிலே நாம் அழகான ஒரு வாழ்க்கையை இங்கே என்ன செய்வோம், நாம் இங்கிருந்து நம்முடைய மக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்போம், என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்ன போது, ஆமா உண்மைதான், அப்ப அந்த பணத்தை எல்லாம் என்கிட்ட எப்போது நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்பதை கேட்கிறாங்க. இன்ஷா அல்லா அந்த செல்வத்தை நான் கூடிய சீக்கிரம் உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன் அல்லாஹ்வினுடைய அருளால் என்று அவர்கள் சொன்னார்கள். கொஞ்ச நேரத்துல ஃபர்ரூக் அவங்க தூங்கிட்டாங்க. இந்த தாய்க்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலன்னு சொன்னா, இப்ப அவங்க கையில காசே கிடையாது, 30,000 தங்க காசலும் கோடிக்கு பெருமானமான அந்த அத்துணை பணத்தையும் தன் பிள்ளையை சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே செலவழிச்சிட்டான். தான தர்மங்கள் ஏழை எளிய பசிக்கிறது என்று வந்தவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். இப்போது தன் பிள்ளை தருவதை வைத்து சாப்பிட்டு இருக்கிறான், தன் பிள்ளை சம்பாதிச்சு ஏதாவது தரக்கூடியதுதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர இப்ப கையில் அந்த செல்வம் எதுவுமே இல்லை. ஆனா இதை எப்படி தன்னுடைய கணவரிடத்தில் சொல்வது, இவ்வளவு பெரிய செல்வத்தை நான் தந்திருக்கிறேன் என்று கேட்பாரே, அவர் வேற பெரிய கற்பனையோடு வேறு வந்திருக்கிறாரே, இவருக்கு நான் என்ன பதில் சொல்வது, அல்லாஹ்வே நீரே போதுமானவனாக இருப்பாய், அந்த ராத்திரி பூரா அவங்க தூங்க அப்படியே வெடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன பதில், மனசெல்லாம் கலக்கமாக இருக்கிறது. சுபுஹனுடைய பாங்கு சொன்ன உடன் சைனா ஃபர்ரூக் ரழியல்லாஹு தான் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து உதவி செஞ்சுட்டு மகனை எங்கேன்னு கேட்டாங்க. முதல்ல கேட்டாங்க மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ரபியா என்ற பேர் வச்சிருக்கிறேன், ஏன்னா உங்களுடைய எஜமானனாக இருந்த கண்மணி நாயகத்தினுடைய தோழர் ரபியா, அவங்க பேர் ரபின்னு இருந்ததுனால பிள்ளைக்கு நான் ரபியான்னு வச்சிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அழகான பேர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, நான் இருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு ரபியாவை எங்கேன்னு கேட்கிறாங்க. அவங்க தஹஜ்ஜுதுடைய பாங்கு சொல்லும் பொழுதே மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டாங்க, அப்பவே போயிட்டாங்க, புள்ள போயிட்டார் நேரத்தோடைய. அப்படியா, அப்ப நான் இப்பவுமே புறப்பட்டு போகிறேன், நீங்கள் புறப்பட்டு போறதுக்குள்ள அங்க ஜமாத்து முடிஞ்சிரும் நான் நினைக்கிறேன், ஜமாத்து தொழுக முடிஞ்சிரும் என்று இருந்தாலும் கூட நான் மஸ்ஜித் நபவியிலேயே நான் போய் தொழுகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். தொழுகை முடிந்து விட்டது, இருந்தாலும் தொழுது விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரௌலா ஷரீஃபில் நின்று ஜியாரத்தையும் முடித்து விட்டு கொஞ்ச நேரம் அங்கே நிம்மதியாக அமர்ந்திருப்போம் என்று அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது சற்று தூரத்திலே ஒரு ஷேக் அமர்ந்து தலைப்பாகி கட்டி, ஒரு இளைஞர், ஒரு இளமையான ஒரு ஷேக் தான் அவங்க, ஒரு அற்புத நல்ல மார்க்க உபன்யாசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூடியிருந்து நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க, பதில் சொல்றாங்க, அவர் பாடங்கள் நடத்துறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகளையும் குர்ஆன் ஷெரீஃபையும் அருமையான விளக்கம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தூரமாக இருந்ததின் காரணத்தினால் அவங்களுடைய முகம் தெரியல, சற்று தூரத்தில் அவங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அதை சுற்றி இருந்த பார்க்க பார்த்தா பெரிய பெரிய ஆட்கள், முழுமையாக தாடி நிறைத்த மனிதர்கள் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முடிந்தது, பாடம் முடிந்ததும் அந்த ஷேக் அவர்கள் எழுந்தார்கள். அந்த ஷேக்குக்கு பின்னாலேயே, அந்த இளைஞராக இருக்கக்கூடிய அந்த ஷேக்குக்கு பின்னாலேயே பெரும் பெரும் வயது மூத்த பெரியவர்கள் எல்லாம் பின்னால் அப்படியே போறாங்க, வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த ஷேக் எவ்வளவு பெரிய கண்ணியமான ஷேகா இருக்கிறாங்களே, இவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றி போறார்களே, இவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல கேட்டாங்க. என்ன மன்னிச்சுக்கங்க, இந்த ஷேக் பாடம் நடத்தினாங்களே இவங்க யார் அப்படின்னு கேட்டதும் அவங்க கேட்டாங்க, நீங்க இந்த ஊர் வாசி இல்லையோன்னு ஆள் கேட்கிற பக்கத்துல இருந்து, உங்களுக்கு இந்த ஊர் இல்லையோ? இல்ல, என்ன மதீனா தான், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன், ரொம்ப காலமா வெளியில இருந்துட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இப்ப திரும்பி வந்திருக்கிறேன், அதான் என்னை பாக்குறேன், இவங்க தான் இந்த பள்ளியினுடைய இமாம், இந்த மஸ்ஜிதுடைய இமாம் இவங்க தான், மணி ஷேக்னு கேக்குறீங்களே இவங்க தான் இவனுடைய இமாம். அப்படியா, அவர்கள் தான் இவர்கள், இன்னும் சொல்ல போனால் இவர்கள் மிக சிறப்பானவர்கள், எல்லா கலைகளிலும் தேர்ந்த ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் அறிவாற்றல் மிக்க தாபியன்கள் எல்லாம் இவர்களிடத்திலே வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு சொல்லவா, நம்முடைய மாலிக் மதுஹபினுடைய இமாமாக திகழக்கூடிய மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களுடைய மாணவர்கள் தான். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களுடைய மாணவர்கள் தான். இப்படி பெரும் பெரும் ஞானிகள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான அறிவாளராக திகழக்கூடியவர்கள் இவர்கள். அப்படியா, ரொம்ப சிறப்பானவர்களாக தெரிகிறதே. அது மாத்திரமல்ல, சஹியுல் யது கேட்டு வருபவர்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அள்ளி கொடுத்துருவாங்க, என்ன இருக்க கொடுத்துருவாங்க, கணக்கு பார்க்கிற ஆள் இல்லை. இதனால் இவர்களுக்கு இவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் மிக அதிகமாக ஆயிட்டாங்க. இவர்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள், இவர்களை நேசிக்கக்கூடிய அன்பாளர்கள், மைபீன்கள் என்று விரிவடைந்து போய்விட்டது. எல்லோருக்கும் இவர்களை தெரியும். இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய பெயரை கேட்டாலே எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த மதீனா ஷெரீஃபிலே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம். மதீனாவினுடைய சுற்றுவட்டாரங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இவங்க பெயரை கேட்டால் சந்தோஷம் அடைவார்கள். அந்த அளவிற்கு இவர்களினுடைய சிறப்பு விரிவடைந்திருக்கிறது. கூஃபாவிலிருந்தும் பசராவிலிருந்தும் மக்கள் திரளாக வந்து, பேரறிஞர்கள் எல்லாம் திரளாக திரளாக வந்து இந்த மதீனா ஷெரீஃபிலே இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் யஹ்யா இப்னு சஈதின் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சுஃபியானு சௌரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அம்ர் அல் அவ்சாயி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, லைத் இப்னு சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரிய இமாம்கள் எல்லாம் இவங்களுடைய மாணவர்கள் தான். எல்லாம் இவங்கள்ட்ட வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, அது மாத்திரமல்ல, இவங்க எல்லா குணங்களும் முழுமையாக பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை அப்படியே தன்னுடைய வாழ்வியலில் கொண்டவர்கள். மிக அன்பாளர், அதே சமயத்தில் ஷரியத்தினுடைய சட்ட திட்டத்தில் சரியாக நிற்கக்கூடியவர்கள். யாராவது பிறழ்ந்து நடந்தால் அதை உடனடியாக தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிக அன்போடு குழந்தைகளிடையே இருப்பாங்க, பெரியவங்க இடத்துல ரொம்ப பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். மொத்தத்தில் அல்லாஹும் ரசூலும் விரும்பி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஷேக் இவங்க. அப்படியா, ரொம்ப பெரிய ஆளா தான் தெரியுது. இவங்க பெயர் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இவங்களுடைய பெயர் ரபியத்துர் ரஈ. அது என்ன ரபியத்துர் ரஈ என்று புதுசா இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ரஈ என்று சொன்னால் சிந்தனை. இந்த மதீனாவில இருக்கக்கூடிய உலமாக்கள், அறிஞர்கள், தாபியன்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு ஹுக்குமிலே, ஒரு சட்டத்திலே அல்லது ஒரு விஷயத்திலே சந்தேகம் ஏற்பட்டு அதற்கான தெளிவு கிடைக்காத போது இவங்க இடத்துல வந்து சொல்லுவாங்க. இவங்க முழுமையான ஆய்வு செய்து விட்டு தன்னுடைய அந்த கருத்தை அவர்கள் வெளியிடுவார்கள். அவர்களுடைய கருத்தை எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க. இவங்களுக்கு வயசுல மூத்தவங்க எல்லாம் ஏத்துக்கிடுவாங்க. அதனால இவங்களுக்கு ரபியத்துர் ரஈ, சிந்தை மிகுந்த ரபியா, சிந்தை செம்மையாக இருக்கக்கூடிய ரபியா என்று இவர்களுக்கு பெயர் என்று. பெரிய அற்புதமாகத்தான் இருக்கிறது, ஒரு நல்ல பெயர் தான், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், இவங்களுடைய வாப்பா ஒருத்தர் இருந்தார், அவருடைய அவரு வந்து யுத்த களத்திலே கலந்து கொள்வேன் சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டார். 30 வருஷம் மேல ஆச்சு. அவங்க வாப்பா பேரு ஃபர்ரூகா. இன்னும் அந்த மனுஷன் ரொம்ப காலம் பிறகு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த நேத்து ராத்திரி வந்துட்டாருன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். வாப்பா கூட என்ன செஞ்சிருக்கிறாங்களாம், இப்ப வந்திருக்கிறாங்களாம். அவங்க வாப்பா பேரு ஃபர்ரூகா, 30 வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எங்களுடைய ஷேக்குடைய தந்தை வந்திருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று சொன்னதும் அப்படியே அசந்து போயிட்டாங்க. என் பிள்ளையா, இவ்வளவு நேரம் என் பிள்ளைய பத்தியா சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் வடிகிறது. அந்த கண்ணீர் வடியக்கூடிய கண்ணீரை இந்த மனிதர் பார்க்கல, இந்த விளக்கம் சொன்ன மனிதர் பார்க்கல. சரி, அவங்க சந்தோஷத்தில் அழுகிறாங்கன்னு சொல்லி என்ன செய்ய அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டான். ஃபர்ரூக் ரதியல்லாஹு தன்னுடைய உடல் எல்லாம் அப்படியே நடுங்கி போய் விட்டது. என் கண்மணி, என்னுடைய கவிது, என்னுடைய ஈரக்குலை, இவ்வளவு பெரிய அறிஞராக உலகம் போற்றக்கூடிய இந்த மதீனாவினுடைய மூத்த அறிஞராக ஆகிட்டாங்களா இந்த சின்ன வயசுலேயே? 30-32 வயசு கூட இருக்காது. அப்படிப்பட்ட வயசுலேயே உலமாக்களுக்கெல்லாம் தலைமை உலமாக எப்படி ஆகிட்டாங்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதிலே தலைமை இமாமாக நின்று தொழக்கூடிய, தொழ வைக்கக்கூடிய பாக்கியம், அங்கே இருந்து அவர்களுடைய ரௌதாவுக்கு முன்னாடி இருந்து அவர்களுடைய ஹதீஸை விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது எம்மகனுக்கா என்று அப்படி கண்ணீர் வடித்தவர்களாக தாடியெல்லாம் நனைஞ்சிருச்சு, அழுது அப்படியே தளர்ந்த நடையோடு வீட்டுக்குள் வராங்க. வீட்டுக்குள்ள வரும் பொழுது, அங்கு தளர்ந்த நிலையோடு வரும் பொழுது அவருடைய மனைவி பதறி போயிட்டாங்க. யாப் அப்துல் ரஹ்மான், என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு, எப்படி ஏன் தளர்ந்து வர்றீங்க, கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கிறது, கண்கள் எல்லாம் கலங்கி இருக்கிறது என்ன என்று சொல்லும் பொழுது, இல்லை எல்லாம் ஹைரான விஷயம்தான். என்ன ஹைரு? لقد رايت ولدنا ربيعا في مقام من العلم والشرف والمجد ما رايته لاحد من قبل. நம்ம புள்ள ரபியாவே, நான் இப்ப மஸ்ஜித் நபவியில பார்த்தேன், நான் இதுவரைக்கும் யாரையும் இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில சிறப்பில இல்மில நான் யாரையும் பார்க்கல. அப்படிப்பட்ட உயர்ந்த தளத்திலே நான் பார்த்ததை என்னுடைய கல்பு ஆனந்தத்தால் பெருமிதத்தால் சந்தோஷம் அடைந்தது. அதன் வெளிப்பாடுதான் இந்த தளர்ந்த நடையும் கண்ணீரும் என்று சொன்னதும் அம்மாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க, யாபா அப்துல் ரஹ்மான், இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்கிட்ட தந்த ஒரு பெரிய செல்வம் 30,000 தங்க காசுகள் உண்மைதான், அதையெல்லாம் பிள்ளையை இந்த அளவுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் எல்லாத்தையும் செலவழிச்சு முடிச்சிட்டேன். இப்போ அந்த செல்வத்தை நான் உங்களுக்கு திருப்பி தருவா, அல்லது நம்முடைய செல்வமாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையும் நீங்க போதும்னு நினைக்கிறீங்களா? என்ன மனைவி அப்படி கேக்குறீங்க? இதைவிட ஒரு சிறந்த செல்வம் இருக்க முடியுமா? என்னுடைய கண்கள் எல்லாம் குளிர்ந்து விட்டது, என்னுடைய கல்வெல்லாம் நிறைந்து விட்டது, எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் பிள்ளையவா உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள், மகானை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். நானே அவருடைய காலடியில அமர்ந்து பாடம் படிக்கலாம் என்று எண்ணும் அளவிற்கு அல்லவா பிள்ளையை நீங்க வளர்த்திருந்தீங்க. அற்புதமான ஒரு பிள்ளையை, அல்லாவுக்கும் ரசூலும் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அல்லவா நீங்கள் அற்புதமாக வளர்த்து வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த பிள்ளையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை தருவான் என்று நான் கருதுகிறேன் என்று கண்ணீர் வடித்தவர்களாக, எனக்கு எந்த செல்வமும் தேவையில்லை, இந்த பிள்ளையே எனக்கு போதுமானது, சிறப்பான ஒரு மனநிறைவை, நான் இவ்வளவு காலத்தில் அடையாத ஒரு மனநிறைவை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று தன்னுடைய அருமை மனைவியை பார்த்து சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த வரலாற்று செய்தியிலிருந்து நாம் என்ன புரிய முடிகிறது? பிள்ளைகளை சிறப்பான முறையிலே அவன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய கண்மணி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமான வழியிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கத்தையும் மஹப்பத்தையும் நாம் பெற வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு படிப்பினியாக காட்டுகிறது. அப்படி பிள்ளைகளை சிறப்பானவர்களாக உருவாக்குவதற்காக கோடிக்கணக்காக செலவழித்தாலும் பரவாயில்லை, அது ஹைரானதாகவே அமையும், அல்லாவிடத்தில் அது கபூலானதாகவே அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அத்தகைய ஒரு சிறப்பான வாழ்வு நாம் வாழ்வதற்கு, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளும் அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும், நம்மை சார்ந்தவர்களும் வாழ்வதற்கும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.